ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ம ஜாமாதரம் முனின் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யம் அச்சுத பதாம்புஜ யுத்ம ருக்ம வியாமோகதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்த தயேக சந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயாஹ விபூதி சர்வம் எதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யசனக் குலபதேர் வகுடாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரியுகளம் பிரணமாமி மூர்த்தினா பூதம் சரஸ்ய மகதாப்பய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாகான் பக்தாந்திரேணு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனின் பிரணதோஸ்மி நித்யம் முன்னை வினயகர மூங்கில் குடியமுதம் பொன்னங் கழக்கமல போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கணியாக சேர்த்தினேன் தென்புலத்தார் கென்னுக்கடவுடையேன் யான் நயந்தரு பேரின்பமெல்லாம் பழுதென்னு நன்னினர்வால் சயந்தர்கீர்த்தி ராமானுஜமுனி தாடினமேல் உயர்ந்த குணத்து திருவரங்க தமுதோங்கும் அன்பாரி எம்பும் கரித்துறை அந்தாதி ஓத இசனெஞ்சமே சொல்லின் தொகை கொண்டு உனதடிப்போதுக்கு தொண்டு செய்யும் நல் அன்பரேத்துமுன் நாமமெல்லாம் இந்த நாவின் உள்ளே அல்லும் பகலும் அமரும்படி நல்கு அரிசமயம் வெல்லும் பரம இராமானுஷா இதன் விண்ணப்பமே. ஸ்ரீபதியான சர்வேஸ்வரன் சிவன் நாராயணன் ஜகத்தில் உள்ள ஆத்மாக்கள் எல்லாரும் உஜ்ஜீவனம் அடையணுங்கிறதுக்காக ஆதி காலத்தில் இந்த ஜகத்தை சிருஷ்டித்தார். அப்படின்னா நமக்கெல்லாம் பிறவி கொடுத்தார். நம்ம பிறந்தோங்கிறதுக்கு இன்னதுதான் பயன்கிறதை பகவான் தன் திருவுள்ளத்தில் சங்கல்பித்திருக்கிறார். அனாதி காலமா நம்ம சேர்த்து வைத்த கர்மங்களை ஒழித்துவிட்டு மீண்டும் பிறவாமை அப்படிங்கிற பெருமை பெற்று வைகுந்தத்தை அடைந்து பகவானுடைய நித்திய கைங்கேற்றத்தில் ஈடுபட்டு இருக்க வேணுங்கிறது அவருடைய விருப்பம். நாம பிறக்காமலே போயிருந்தோம்னால் அப்ப எந்த ஒரு யோகத்தையோ சாதனத்தையோ பண்ணிருக்க முடியாது. அதை பண்ணாவிட்டால் நம்முடைய பாபங்களை தொலைக்க முடியாது, பாபம் போகாட்டால் முக்தி அடைய முடியாது. இந்த சுழல்லேந்து நம்மளை வெளியில கொண்டனுங்கிறதுக்காகத்தான் மீண்டும் படைக்கிறார். ஆனால் படைக்கப்பட்ட இடத்தில் நம்ம படைத்தவர் இதுதான் நமக்கு பயன்னு நினைச்சிட்டு இருக்காரு நம்ம புரிஞ்சுட்டோம்னால் அப்ப அதன் வழி சென்று அவர் திருவடிகளை அடைஞ்சு விடுறோம். ஆனா நம்மளை இந்த பயனுக்காக படைச்சிருக்காருங்கிறது புரியாத படுத்தினால் நம்ம இஷ்டப்படி வாழ்ந்து மீண்டும் பிறந்து விடுகிறோம். இந்த ரெண்டுத்துக்கு நடுவிலே சிக்கி கொண்டிருக்கிற இந்த ஜீவனை இக்கரையிலிருந்து அக்கறைக்கு அழைச்சின் போகணுங்கிறதுக்காகத்தான் எத்தனையோ சாஸ்திரங்களை பகவான் கொடுக்கிறார். அந்த சாஸ்திரத்தை தானேவும் உபதேசிக்கிறார், ரிஷிகளை கொண்டு உபதேசிக்கிறார், ஆழ்வார்களை கொண்டும் நமக்கு நன்னா சொல்லிக் கொடுக்கிறார். எல்லாம் போராதுன்னு நிறைய ஆச்சாரியர்களை படைத்து அவர்கள் மூலமாகவும் உபதேசம் செய்கிறார். அந்த ஆச்சாரியர்களை இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் குரு பரம்பரையில் உள்ளவர்கள்னு கொண்டாடுகிறோம். குரு பரம்பரை, குரு பரம்பரைனால் ஆச்சாரியர்களுடைய வரிசை, இது ஒரு ஹாரம்னு சொல்லலாம். குரு பரம்பரா ஹாரம்னு சொன்னால் நாம ரத்தன ஹாரம் பண்ணி போட்டுக்கிறோம், முத்துஹாரம் போட்டுக்கிறோம், பவழஹாரம் போட்டுக்கிறோம், புஷ்ப மாலை போட்டுக்கிறோம். அப்ப அந்த ஒவ்வொரு மாலையிலையும் வரிசையா போத்திருக்கு மூலியம், ஒன்னுக்கு அடுத்தது அடுத்தது, அடுத்தது கடுத்தது அடுத்ததுன்னு. அதே போலத்தான் இந்த சம்பிரதாயத்தில் ஆச்சாரியர்களாலேயே ஒரு ஹாரம், முதல் ஆச்சாரியர் முதல் ரத்தனம், அடுத்தவர் அடுத்த ரத்தனம், மூணாபவர் மூணாவது ரத்தனம் அப்படின்னு வரிச ரத்தனங்களா கொண்ட ஹாரம். ஒரு ஹாரம் நன்னா சோபிக்கணும்னால் வெறும் வரிசையா முத்த வச்சு மட்டும் பண்ணிட்டோம்னால் அவ்வளவு எடுபடாது. பார்க்கறச்சவே நம்ம கடைக்கு போறோம், ஹாரம் வாங்க போறோம்னால் எடுப்பா இருக்கணும்னு சொல்லணும். அது எப்ப எடுப்பா இருக்கும்னா நடுவுல ஒரு நாயக்க ரத்தனம் இருக்கணும், ஒரு பெரிய பச்சைக்கல்லோ சிகப்பு கல்லோ இல்ல முத்தால ஒரு பதக்கமோ பவழ பதக்கமோ அப்படி வச்சோம்னா உடனே சட்டன் அது கண்ணை பறிக்கிறதோ இல்லையோ. அதே மாதிரி இந்த ஆச்சாரியர்களாலேயே செய்யப்பட்ட ஹாரத்துக்கு நடுவுல ஒரு நாயக்க கல் இருக்கிறது. அதனால தான் இந்த மொத்த ஹாரமும் நன்னா எடுப்ப தூக்கி நமக்கு தெரியுது. அந்த நாயக்க கல்லத்தான் ராமானுஜர்னு கொண்டாடுகிறோம். அமுனா தபனாதிசாயி பூம்னா எதிராஜேன நிபத்த நாயக்க ஸ்ரீஹின்னு வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார். ஏன்னா வரிசையா வெறும் ஒரு முத்து மாலையா இருந்ததுனால் ஈர்க்காது, வெறும் பவழ மாலையா இருந்ததுனால ஈர்க்காது. பல இடங்கள்ல பெருமாளுக்கு கிரீடம் பண்ணி சமர்ப்பிக்கிறா சேவிக்கிறோம். அப்படியே வைர கிரீடம், அப்படியே சிவப்பு கிரீடம் இருந்தா கூட அது ரொம்ப நல்லா இருக்காது. இந்த கீழ் வரிசையில பச்சை வச்சிருந்தோ, மேல் குமிழ்ல ஒரு பச்சை வச்சோ, நடுவுல ஒரு பெரிய வெள்ளக்கல் வச்சோ, அப்படி வச்சா தானே அது பாக்கிறதுக்கே அழகு கூடுறது. அத போல இந்த குரு பரம்பரா ஹாரத்தில் ராமானுஜர் நாயக ரத்தனமாக விளங்குகிறார். இருக்கட்டும், ரத்தனம் நாயக ரத்தனமா இருந்துட்டு ஆனா எல்லாம் சகப்பு நல்ல கல்லா வச்சுட்டு நடுவுல வெள்ளையா மாத்தணுங்கிறதுக்காக விலையே பொறாத ஒன்னுத்துக்கும் பயன் இல்லாத ஒரு வெள்ளக்கல்ல வச்சா எடுத்துடுமா? மத்த சகப்பு கல்லாம் எவ்வளவு விலை மதிப்பற்றதா வசதியா இருக்கோ அதை விட நாயக்க கல்லு இன்னொரு மடங்கு வசதியா இருக்கணும். இருந்ததுன்னா தான் அது எடுக்குமே தவிர சகப்பா இருக்கிறதுக்கு நடுவுல வெள்ளையா வைக்கிறேங்கிறதுக்காக அது எடுத்துடாது. அந்த சகப்பு கல்லை காட்டிலும் வெள்ளக்கல்லு மதிப்புடையதா இருக்கணும். அத போல மத்த ஆச்சாரியர்களை காட்டிலும் ராமானுஜருக்கு ஒரு தனி சிறப்பு இருக்க வேண்டும். இருந்ததுனாலதானே எல்லாத்த விட அவர் எடுப்பா தெரிகிறார். அப்படி அந்த சுவாமி என்னதான் நமக்கு உபகாரம் பண்ணிருக்கார், அவர் செஞ்சது எல்லாத்தையும் எங்கிருந்து நாம தெரிஞ்சுக்க முடியும், தெரிஞ்சுட்டா கொஞ்சமான கடைபிடிக்கிறதுக்கு முடியுமா என்று பார்க்க போறோம். ஆனா பார்க்கறதை எந்த பிரமாணத்தை கொண்டு பார்க்க போறோம்னால் அவருடைய புகழ் பாட வந்த 108 பாசரங்கள் ராமானுஜ 105 அதற்கு பேரிட்டு இருக்கிறார்கள். ராமானுஜருடைய காலத்திலேயே இந்த பிரபந்தம் பாடப்பட்டு விட்டது. பெரிய கோயில் நம்பின்னு ஒரு சுவாமிக்கு பேர், அவர்தான் பிற்காலத்துல திருவரங்கத்த முதனார்னு பேர் பெறுகிறார். அவர் இந்த 108 பாசரங்களையும் எழுதினார். தான் கூடவே ராமானுஜரை இருந்து அனுபவிச்சிருக்கார். அவர் நடை உடை பாவனை பழக்கம் உபதேசம் எல்லாம் தெரியுது. அவர்கிட்ட எத்தனை நன்மை இருக்குன்னு அந்த சுவாமிக்கு புரிஞ்சுட்டபடியாலே அதை நாம பிற்பட்டவர்களுக்காக எழுதி வச்சுட்டு போவோம். தான் நன்னா அனுபவிச்சுட்டு ஒருத்தருக்கும் சொல்லாத போயிட்டால் ஒருத்தருக்கு ஒரு சாமர்த்தியம் இருக்கு, நன்னா புஸ்தகம் எழுதுவார், நன்னா கவிதை எழுதுவார், அவருக்கு ஒரு நல்ல விஷயம் கண்ணப்படுறது. அவர் அனுபவிச்சு விட்டுடலாம், அவர் எழுதணுங்கிற நிர்பந்தம் ஒன்னும் கிடையாது. இப்போ அவர் நன்னா அனுபவிச்சுட்டு ஒன்னும் எழுதி வைக்கலன்னு வச்சிருந்தோம், அப்ப அவர் எவ்வளவு நன்னா அந்த விஷயத்தை புரிஞ்சிருந்தாரோ அடுத்த தலைமுறைக்கு அது இல்லாமலே போயிடும். 100 வருஷம் கழிச்சு அப்படியா இருந்துதான்னு கேள்வி கேட்கற அளவுக்கு ஆயிடும். ஆனா திருவரங்கத்த முதனார் அந்த குறை வைக்காமல் தான் எப்படி கண்டு கேட்டு ராமானுஜர் அனுபவித்தாரோ அந்த பெருமகள் அத்தனை 108 பாசரத்துல எழுதி விட்டார். அது எழுதப்படவே இன்னைக்கு நாம் அதை ஒவ்வொரு தடவை வாசிக்க செய்வோம், அதன் அர்த்தத்தை தெரிவிக்க செய்வோம். ஓ இப்படி எல்லாம் அந்த காலகட்டம் இருந்திருக்கு, இத போல ராமானுஜர் தான் உபதேசம் பண்ணிருக்கார், அவர் பாடல்கள்ல அவருடைய உபதேசங்கள் இது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு இன்னைக்கு தெரிந்துக்கிறதுக்கு வழிவகுக்கிறது. ராமானுஜருடைய சித்தாந்தத்தை விசிஷ்டாத்வைத சித்தாந்தம்னு சொல்றோம். அத்வைத்தம் ஒண்ணும் விசிஷ்டாத்வைத்தம் ஒண்ணும் துவைத்தம் ஒண்ணும். இந்த 3 சித்தாந்தங்கள் பாரத தேசத்தில் பிரசித்தமானவை 30 இருக்கு. 3 நிறுத்த வேண்டாம், இன்னும் நிறைய சித்தாந்தங்கள் இருக்கு. ஆனா அதுல 3 ரொம்ப பிரதானம். இதனுடைய கிளைகள் கிளைகளாகத்தான் மற்ற எல்லா சித்தாந்தங்களும் இருக்கும். அதில் ராமானுஜர் வேதாந்தத்தின் படிக்கு விசிஷ்டாத்வைதம் சித்தாந்தம்னு சொன்னாரோ இல்லையோ, அதை தன் வாழ்நாள் அவர் எப்படி கடைபிடித்தார்ங்கிறத திருவாய்மொழி 105 சொல்றது. இப்ப 105 பாசனம் வந்தது, ராமானுஜருடைய பெருமை சொல்ல வந்தது. ஆனா வேதாந்தத்துல விசிஷ்டாத்வைதம் சொல்லியிருக்காருங்கிறது ராமானுஜருடைய உபதேசம். ஆனா அந்த உபதேசித்தவர் தம் வாழ்க்கையில அதை கடைபிடிச்சிருக்கணும் இல்லையோ. நான் விசிஷ்டாத்வைதத்தை சித்தாந்தம்னு சொல்றேன்னால் அப்ப தான் அதை எப்படி பண்றாருங்கிறது முக்கியம் இல்லையோ. அதை எங்க பார்த்து தெரிஞ்சு விடலாம்? வாழ்க்கை வரலாற்றை அவர் எப்படி நன்னா செய்வாருங்கிறத அமுதனார் 108 பாசரம் எழுதியிருக்காரு இல்லையோ. அப்ப அந்த பாசரத்துல ஒரு சில பாசரங்களை பார்க்கறச்சேவே ஓ தன் வாழ்நாள்ல விசிஷ்டாத்வைத்தத்தை இப்படி கடைபிடிச்சிருக்கா போல் இருக்கு அப்படிங்கறத நாம தெரிஞ்சு விடலாம். ஏன்னா புஸ்தகமா படிச்சு தெரிஞ்சுக்கிறத விட அந்த புஸ்தகத்தில் இருக்கிறத ஒரு ஆச்சாரியன் தான் செய்கிறார் பாருங்க, அந்த கதையை படிச்சோம்னா நமக்கு அது சுலபமாயிடும். சொத்து பத்துக்குன்னு சண்டை போடாதீங்க, அண்ணா தம்பிக்குள்ள சொத்து பிரிக்கிறச்சே வம்பு வந்தாலும் போனா போறது ஒரு மடங்கு கம்மியா கிடைச்சா கூட ஒத்துக்குங்கோ இப்படின்னு விதுரன் நீதியில சொல்றார். மகாபாரதத்துல விதுர நீதியில அவர் சொல்லிட்டார், படிச்சுட்டோம். ஆனா நம்ம வீட்டுல அதே போல சொத்து பிரிவு வரப்போறச்சு, அதை கடைபிடிக்கணும்னால் படிச்ச புஸ்தகத்தை வச்சுன்னு கடைபிடிக்கிறது ரொம்பவே கட்டம். அப்ப என்ன சொல்லிடுவோம், அவர்லாம் சொல்லிருப்பார், யாராலும் பண்ணாளான்னு அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்க முடியும். அதே சமயத்தில் இவனுக்குன்னு இருக்கக்கூடிய சொத்தை முத நாள் ராஜ்யம் உண்டுன்னு சொன்னார் தசரதன், அடுத்த நாள் கைகையை பொறிச்சே ராஜ்யம் கிடையாதுன்னு தம்பிக்குத்தான் ராஜ்யம் பட்டாபிஷேகம்னு சொன்னார். அப்போது ராமன் அதனால் கலங்கினாரா, துக்கப்பட்டாரா, விழித்து யாரோடையான சண்டை போடுவேன்னு சொன்னாரா, போட காணுமே, அதே சந்தோஷத்தோட இருந்திருக்காராமே. அப்ப சொத்து இல்லேன்னு ஆனப்ப கூட ஒன்னும் மனம் கலங்காம இருந்தவா இருந்திருக்கா அப்படின்னு அந்த கதையை பார்த்தா நமக்கு தெரிஞ்சு போடுறது இல்லையோ. ஒரு பக்கம் கண்ணன் கீதையில சொல்றச்சே, சுகதுக்கே சமய கிருத்வா லாபாலாபோ ஜெயா ஜெயோ, சுகத்தையும் துக்கத்தையும் சமமா நினைச்சுக்கோன்னு அர்ஜுனனுக்கு சொல்றார். ஒரு மாதிரி சிரிப்பு அர்ஜுனனுக்கு, சொல்றதுக்கு நன்னா இருக்கும் கண்ணா, பண்ணி பார்த்தாதான் அந்த கட்டம் தெரியும், இன்ப துன்பத்தை சமமா எடுத்துக்க முடியுமா, லாப நட்டா சமமா இருக்குமா, வெற்றி தோல்வி சமமா இருக்குமா, வெற்றி வெற்றி தான் தோல்வி தோல்வி தானே, அதை எப்படி நாம சமமா எடுத்துக்க முடியும்னு அவனுக்கு கேலி சிரிப்பு. கண்ணன் அவன்கிட்ட என்ன தெரியுமா நினைச்சுக்கிறார், நான் ஒண்ணும் புதுசா உபதேசம் பண்ண வந்துடல அர்ஜுனா, போன ஜென்மத்துல வெற்றி தோல்விய சமமா நினைச்சேன், போன ஜென்மத்துல லாப ரட்டத்தை சமமா நினைச்சிருக்கேன், நான் தான் ராமனா பிறந்தேன், பிறக்கும் போது நேற்று நாடு உண்டு சொன்னான், மறுநாள் நாடு கிடையாதுன்னு சொல்லிட்டா, உள்ள போகிறச்சே என்ன சிரிச்ச முகத்தோட போனேனோ, வரும்போது அதை விட சிரிச்ச முகத்தோட தான் நான் வந்திருக்கேன். அப்ப நான் பண்ணி காட்டினத்தை தான் இப்ப உபதேசம் பண்ணிட்டு இருக்கேன், இதுவரை உபதேசிக்கிறதுக்கு மட்டும் நான் வரவில்லை, கடைபிடித்ததை தான் உபதேசிக்கிறேன்னு சொன்னால் இப்ப நம்ம உள்ளத்துல தாக்கம் நிறைய இருக்கும். வெறும் புஸ்தகத்தை படிக்கிறச்சே என்ன இருக்குமோ, அதை விட இப்படி ஒருத்தர் பண்ணிருக்காருன்னு சொன்னால் நாம பல பேருக்கு நல்லது பண்றோம். ஆனா திரும்ப என்னமோ தெரியல, அவ நம்ம கிட்ட விசுவாசத்தோட இல்லாமல் ஏனோ நம்ம கெடணும்னே சிலது பண்றாள்னு வச்சுக்கோ. அப்படி இருக்கிறவர்களையும் நீ ஒன்னும் குற்றம் செய்யக்கூடாது. குறள் சொல்லி தொல்லியும், இன்னா செய்தார ஒருத்தர் அவர் நான நன்னயம் செய்து விடல், நமக்காரான ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாள்னா அவர் வெட்கப்படும்படிக்கு நன்னா செய்து விட்டுடும். சாமி, அவர் ஏதோ 5000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார், நீர் பாத்திருக்கீரா, நான் பாத்திருக்கோமா, அவரே பாட்டு மட்டும்தான் கண்டப்படுறது, இப்போ அவர் ஒண்ணும் பண்ணிருக்கிறதா, வள்ளுவர் இவ்வளவு பேர் செய்திருக்கார், வள்ளுவருடைய வாழ்க்கையில எதை கடைபிடித்தார்னு கேட்டால் கிடைக்காது இல்லையோ, அது ஒண்ணு நமக்கு அதை தெரியாது. ஆனா பாட்டு எழுதுறதுக்கு அவர் இருந்தா இருக்கும், எல்லாரும் கடைபிடிச்சுட்டே எழுதணுங்கிறது இல்ல, அவ கடைபிடித்திருப்பா, அது நமக்கு தெரியாது, ஆனா அவருடைய பாட்டு மட்டும்தான் தெரியும். இப்ப வால்மீகி, வால்மீகி ராமாயணம் எழுதினார், ராமானுஜர் வாழ்க்கை வரலாற்றை போட வால்மீகி வாழ்க்கை வரலாற்றை ஒரு 100 நாள் உபன்யாசம் சொல்லுன்னு எனக்கு சொல்ல தெரியுமா, ஒரு மணி நாய் சொல்றதுக்கு மேல அவர் என்ன பண்ணார்னு எனக்கு தெரியாது. இத்தனைக்கு ராமானுஜர் 120 வருஷம் இருந்தா அவர் 1200 வருஷம் இருந்திருப்பார், அத்தனை வருஷம் இருந்த வால்மீகி என்ன செய்தார்னு கேட்டால் காட்டுல திருடிந்தாராம், ரிஷி வந்தாராம், மரா மரான்னு சொல்ல சொன்னாராம், சொல்லுண்டே கழிச்சே ராமன் ஆச்சா பாபர்னா தொலைஞ்சுதான் வால்மீகி ஆயிட்டாராம். இப்படிதான் 2 நிமிஷம்தான் எனக்கு தெரியும், இதுக்கு மேல நீர் அவர் வாழ்க்கை வரலாற்று சொல்லு சொல்லுன்னா நான் எங்க போவேன் இப்போ. ஆனா அவர் எழுதின ராமாயணத்தை சொல்லுன்னா 4 வருஷம் சொல்லலாம், 24000 ஸ்லோகம் கொஞ்சம், அதனால அவர் கடைபிடிக்கலேன்னு ஆயிடாது. சிலருடைய வாழ்க்கை வரலாறு கிடைக்கிறது, சிலரது கிடைக்கல, கிடைச்ச வாழ்ந்த வாழ்க்கையை படிச்சுக்கணும், இல்லாத வாழ்ந்து எழுதி வச்சிருக்கிறத படிச்சுக்கணும், ரெண்டையும் கோத்து பாத்துக்கணும், பார்த்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்படின்ற அளவுக்கு போனோம்னா சிறப்பா இருக்குமோ இல்லையோ. இப்ப என்னத்துக்கு சொல்ல வந்தேன், நாம சில பேருக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கோம், அவ திரும்ப நமக்கு நல்லதே பண்ணலேன்னு வச்சுக்கோ, உடனே தேவையற்ற ஒரு கோபம் வரும், உலகமே மோசம், இப்படித்தான் எல்லாரும் நடந்துக்கிறா, நாம இந்த உலகத்துக்கு நல்லவனா இருக்கவே கூடாதுன்னா அப்படின்னு ஒரு முடிவு வருமோ இல்லையோ. எப்பேற்பட்ட நல்லதா ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துக்காரர்களுக்கு பண்ணாலும் இல்லையோ, சென்னரங்கன் செல்வம் முத்தும் திருத்தி வைத்தார். ஆனா அங்க இருக்கிற ஒரு கோவில் கைங்கிறவரர் தான் ஒரு பெண்மணியை நிர்பந்தப்படுத்தி அவருக்கு பிட்சையிடும் போது விஷத்தை வைத்து பிட்சையிட்டார். அப்ப இந்த ஊர்ல நமக்கே விஷம் வைக்கிறாளேன்னு அவர் எவ்வளவு கோவில் சென்று இருக்கணும், எனக்கு விஷம் வைத்த ஊர் அத்தனையும் பாழாக போக கடவுது சொல்லிருக்கலாமே, அப்படி சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்படின்னா அவர் வாழ்க்கையை படிக்கிறச்சே நம்ம நல்லது பண்ணவா, நமக்கு விஷமே வைத்தாலும் அதற்காக துளியும் கலங்க கூடாது. இது எங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா புஸ்தகத்தில் எழுதிக்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கணும். புஸ்தகம் ஒரு பக்கம் இன்னா செய்தார ஒருத்தர் அவர் நான நன்னயம் செய்து விடல்னு போடும், ஆனா இப்ப ராமானுஜர் வரலாற்று இன்னா செய்தாரே அவர் நான நன்னயம் செய்து விட்டுட்டார் சுவாமி, அப்ப இந்த ரெண்டையும் சேர்த்து படிச்சுக்கிறோம் இல்லையோ. கூரத்தாழ்வான நாலூரான்கிறவர் தான் காட்டியே கொடுத்தார், கிருமிகண்ட சோழன் எங்கெங்கயோ கழித்து வாங்கிட்டு இருந்தார், சிவாத் பரதரன் நாஸ்தி, அவருக்கு சைவத்தை ஸ்தாபிச்சோம்னா வைஷ்ணவத்தை அழிச்சுடணும் அப்படிங்கறது அவருக்கு எண்ணம். எதுவா இருந்தாலும் பிரம்மத்துக்கிட்ட அழைச்சின்னு போறது ஒத்தருக்கு ஒத்தர் சண்டை கூடாதுன்னு அந்த மன்னவன் புரிஞ்சுக்கல. புரிஞ்சுக்காதனால எங்கோ சிதம்பரத்தில் இருக்கிற கோவிந்தராஜ பெருமானை கொண்டு போய் கடல்ல போட்டுட்டார். எழுதும் போதே இதெல்லாத்துக்கும் ஆறு சீவைட்டவர்கள் கோவில் இடிக்கணும் குளத்தை இடிக்கணும்னா பண்ணிட்டார். அப்ப கூட இருக்கிறவர் நாலூரான்னு ஒருத்தர், அவர் வேணும்னு அவர்கிட்ட தூண்டி விட்டார். நீ யாராரோ 500,000 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு இருக்க, ஒரு லாபம் இல்லை. ராமானுஜர் இதுக்கு கையெழுத்து போட்டுட்டார்னால் சீவையிட்டவர்கள் அத்தனை பேரும் ஒத்துட்டதா அர்த்தம் என்று சொல்லவேதான் மன்னவன் ராமானுஜரை பிடிச்சுன்னு வாங்கிட்டான். அதுக்குதான் கூறத்தாழ்வான் தன்னை ராமானுஜரா பிரகடனப்படுத்தின்னு போனார். கண்ணே போயிடுத்து, பெரிய நம்பிகளுக்கு கண்ணு போயிடுத்து, பெரிய நம்பிகளுக்கு உயிரே போயிடுத்து. கூறத்தாழ்வான் ஸ்ரீரங்கத்திலே இருக்க முடியல, கிளம்பி திருமாலிருஜ்வாலம் மலைக்கு போயிட்டார். இத்தனை ஆச்சரியம். அதே கூறத்தாழ்வான் காஞ்சி வரதராஜ பெருமாள் விஷயமா வரதராஜஸ்தவத்தை பாடி உமக்கு என்ன வேணும்னு கேட்டவுடன் முதல் வார்த்தை கேட்கிறார், நான் பெற்ற பேரு நாலூரானும் பெற வேண்டும், எனக்கு நீர் மோட்சம் கொடுக்க போறீர்னால் அதை எனக்கு முன்னாடி அவருக்கு கொடுத்துடும். ஏன் உமக்கு பெற்றுக் கொள்ள வேண்டியதானே, அவர் தான் உங்க தப்பு பண்ணவராச்சுனால் இப்ப நான் அவருக்கு வாங்காத போயிட்டேன். நீ அவர் பேர்ல வச்சிருக்கிற கோபத்துக்கு அவர் எத்தனை ஜென்ம நரகத்துக்கு போவாருன்னு தெரியாது, அப்படி போறதுல விருப்பம் இல்லை, அதனால அவருக்கு கொடுத்துடுவோம் கேட்கணும்னா இன்னா செய்தார ஒருத்தர் அவர் நானும் நன்னையும் செய்து விடும். ஆனா இது அந்த குரலை படிக்கச்சே எவ்வளவு தூரம் நமக்கு புரிஞ்சுது, இந்த கதையை படிக்கிறச்சே தானே அந்த குரலுக்கு இருக்கிற மகாத்மே தெரியுது. அதனால் ராமானுஜருடைய வரலாறு அவர் எப்படி இருந்தாருங்கிறது நூத்தந்தாதியில் இருக்கு. அதுலேருந்து சில பாசரங்களை எடுப்போம். அந்த பாசரத்தை வச்சு விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் எப்படி அதுல சொல்லப்பட்டிருக்குங்கிறத பாத்துருவோம். விசிஷ்டாத்வைதம்னா என்ன சுருக்கமா 2 நிமிஷம் சொல்லிவிடுறேன். அத்வைதம்னா 2வது இல்லை, விசிஷ்டாத்வைதம்னா கூடியதற்கு 2வது இல்லை. பிரம்மத்துக்கு 2வது உண்டா இல்லையா, இல்லை. அத்வைதம் உண்டு, விசிஷ்டாத்வைதம். துவைதம் உண்டு, துவைதம்னு சொன்னாலும் 2 உண்டுன்னு அர்த்தம். அத்வைதம்னு சொன்னா 2வதே கிடையாதுன்னு அர்த்தம். விசிஷ்ட அத்வைத்தம்னா கூடியதற்கு 2வது கிடையாதுன்னு அர்த்தம். இதனுடைய அடிப்படையில எங்க வேறுபாடுனால் தத்துவம் ஒன்றா தத்துவம் மூன்றா. தத்துவ திரயவாதம் ஒண்ணு, ஏக தத்துவவாதம் ஒண்ணு. தத்துவம் ஒன்றேன்னு சொல்லிட்டால் பிரம்ம மட்டும்தான் சத்தியம். அதை தவிர ஒன்றுதான் சத்தியமா இருக்கும். அதை தவிர மத்ததத்தனையும் பொய், காணல் நீரை போல பொய். பொய்னு சொல்றதுலயே 2 வகை இருக்கு பாருங்க. பொய் பேச வேண்டாம் நம்ம, இருந்தாலும் பொய்யினுடைய வகை 2 சொல்றேன். அப்படியே தூரக்க ஜலம் இருக்காவது தெரியுது, அது காணல் நீர். பொய், இந்த பொய் வேற. நான் நம்ம வீட்டுல ஆர்வத்தர் வந்தார், இப்ப இந்த கோட்டில ஒருத்தர் வந்திருக்காரான்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைன்னு வச்சுக்கோ. இங்க கேக்குறேன், எல்லாம் ரொம்ப தூரம் கூட்டு இருந்தாளே, இன்னைக்கு யாரெல்லாம் வந்திருந்தா அப்படின்னு கேக்குறோம். யார நினைச்சிருந்து கேக்குறவா கேக்குறான்னு உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா அவர் பேரை மட்டும் விட்டுட்டு மத்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பீ. அவர் வேணும்னு கேக்குறாருன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா. ஆனால் இன்னார் வந்தார், கோவிந்த் சாமிங்கார் வந்தார், ராமையங்கார் வந்தார், கிட்டங்கார் வந்தார், எல்லாத்தையும் சொல்லிருந்தீள், அந்த பேர் மட்டும் வரல. அவர் வேணும்னு இன்னும் யார் வந்தா, இன்னும் யார் வந்தாங்கிறார். அவர் தனக்கு தெரிஞ்சும் வந்தானான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. கடைசியில அதை வச்சு அவர் வரல, ஆனா வேணும்னா வராத இருந்தவரை வந்தார்னு சொல்லிட்டேன். இதுவும் பொய் தானே. இப்ப நீர் இல்லாத இடத்துல நீர்னு தோற்றினதும் பொய், வராதவரை வந்தார்னு சொன்னதும் பொய். ஆனா இந்த ரெண்டுத்துக்கு ஒரு வித்தியாசம் இல்ல. என்ன வித்தியாசம்னா இது நான் சொன்ன பொய், ஆனா அது தோற்றமளிக்கிற பொய். அதை யாரும் சொல்லவே இல்லை. அதை பொய்னுட்டு இயற்கையினுடைய ஒரு அமைப்புனால இருக்கிறது இல்லாததா தெரியுது, இல்லாதது இருக்கிறதா தெரியுது. ஆனா இங்க நான் என்ன பண்ணேன், நானே அதை ஏற்படுத்தினேன். வரல ஒருத்தர், வராதவரை வந்தாரு நான் சொல்றேன். இது அவருக்கு திடீர்னு தோற்றுடல, நான் இப்படி சொல்லவே அந்த மாதிரி அவருக்கு தோற்றுக்கிறது. சரி வந்தார் போல் இருக்கு, ஆனா உண்மையில வரல. சரி ஜலம் இருக்கு போல் இருக்கு, ஆனா உண்மையில ஜலம் இல்ல. இத போல இருக்கிறதான் பொய் பொய்ங்கிறோம். அத போல அத்வைத்தத்துல என்ன சொல்லுறாருனால் பிரம்மம் ஒன்றுதான் சத்தியம், அதை தவிர இந்த ஜகத்தே பொய். ஜகத்து பொய்ன்னு சொல்றீங்களே, தோற்றுகிறதே. இத்தனை பேர் நீங்க உட்காண்டிருக்கேன், நானும் தான் உட்காண்டிருக்கேன், எல்லாம் இந்த ஊரெல்லாம் இருக்கு, எவ்வளவு பெரிய தேசம் இருக்கு. ஜெகத்தை எப்படி பொய்ன்னு சொல்ல முடியும்னால் நன்னா காணல் நீர் தோற்றுறச்சே பொய்யா இருக்கும் இல்லையோ, ஜலம் இல்லையே, ஆனா அந்த ஜலம் இருக்கிறாமல் தோற்றுக்கிறது இல்லையோ, அதே போலத்தான் இந்த ஜகத்து முழுக்க தோற்றுகிறது. ஆனால் காணல் நீரை போல பொய், பிரம்மம் ஒன்றுதான் உண்மை, அதை தவிர மற்றது அத்தனையும் பொய்ங்கிறதா ஆதிசங்கர பகவத் பாதருடைய மதம். அவருடைய மதம்னு சொன்னால் நீங்க முதல்ல இந்த மூணு பேர் பேரையும் விட்டுடுங்க, மத்வாச்சாரியருது துவைத்தம், சங்கராச்சாரியருது அத்வைத்தம், ராமானுஜாச்சாரியருது விசிஷ்டாத்வைத்தம்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையோ. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அப்ப வேதாந்தம் என்ன சொல்லித்து? நீங்க என்னமோ ஒவ்வொருத்தர் பேரை சொல்லி பேரை சொல்லி அத்வைத்தம்ங்கிறீங்களே, இவாளுக்கெல்லாம் வேதாந்தம் உண்டா இல்லையான்னா? அப்ப என்ன அதை வச்சுக்கணும்னால், வேதாந்தம் அத்வைத்தத்தை தான் சொல்றது என்பது சங்கரருடைய பார்வை, வேதாந்தம் விசிஷ்டாத்வைத்தத்தை சொல்றது என்பது ராமானுஜருடைய பார்வை, வேதாந்தம் துவைதத்தை சொல்றது அப்படிங்கறது மத்வருடைய பார்வை. என்ன இவ மூணு பேரும் ஏதோ தாங்களா மூலையில ஒரு இடத்துல உட்கார்ந்து யோசிச்சுட்டு ஓ அத்வைத்தம் தான் போல் இருக்கு விசிஷ்டாத்வைத்தம் தான் போல் இருக்குன்னு சொல்லிடுவாடா? அது இல்ல, நம்ம நினைச்சுக்கிறதே மூணு மனுஷால மனசுல வச்சிருந்தே சொல்லக்கூடாது. வேதாந்தம் அத்வைதம் சொல்றதா, வேதாந்தம் விசிஷ்டாத்வைதம் சொல்றதா, வேதாந்தம் துவைதம் சொல்றதா, இதுலதான் மூணு பேரும் கருத்து வேறுபட்டார்களே தவிர அவர்களுக்கு எந்த கருத்துமே இல்ல. அப்ப பேச்சே வேதாந்தம் என்ன சொல்றது அப்படிங்கறத பத்தி, வேதாந்தம் பிரம்மம் மட்டும்தான் சத்தியம்னு சொல்றது, மத்ததத்தனையும் பொய்னு சொல்லுகிறது இப்படின்னு சங்கரர் சொன்னார். வேதாந்தம் ரெண்டுமே உண்மை, பிரம்மமும் உண்மை, ஜகத்தும் உண்மை, ஆத்மாக்களும் உண்மை, அனைவருமே உண்மை, தனித்தனியா உண்மை அப்படிங்கறது துவைதம். விசிஷ்டாத்வைதம்னு சொன்னால் தத்துவங்கள் மூன்று இருக்கு, அதனாலதான் விசிஷ்டாத்வைத சன்னியாசிகள்லாம் திருதண்டம் பிடிச்சுக்கிறான். துவைத சன்னியாசிகளுக்கு ஏகதண்டம், விசிஷ்டாத்வைத சன்னியாசிகளுக்கு திருதண்டம். அப்படின்னா மூங்கில் குச்சி மூணு குச்சி இருக்கும், அதை சேர்த்து போட்டு கட்டி வச்சிருக்கா. அது மூணு இருக்கிறதுக்கு காரணம் தத்துவங்கள் மூன்று, அசித்து சித்து ஈஸ்வரன். அசித்துங்கிறது ஜட பொருள், சித்துங்கிறது ஆத்மா நாம எல்லாரும், ஈஸ்வரன்ங்கிறது பகவான். இது தத்துவங்கள் மூன்று. இந்த மூணு எப்படி ஒட்டின்னு இருக்கும், மூணு தண்டத்தை வச்சு வெள்ள நூல் போட்டு அழுத்தமா சுத்தி இருக்காள், கீழே சுத்தி இருப்பா, நடுவுல சுத்தி இருப்பா, மேல சுத்தி இருப்பா. நீங்க எப்படி திருதண்டம் பிடிச்சிருக்காள்னு பார்த்தாலே தெரியும், மூணு தண்டம் இருக்கும், அதை கட்டியா நகராதபடிக்கு சேர்த்து சுத்தி இருப்பா. அதே மாதிரி தத்துவங்கள் மூன்று இருந்தாலும் ஒன்றுக்கொன்று பிரியாமல் மற்ற ரெண்டு தத்துவங்களும் பிரம்மத்தோட ஒட்டிட்டு சார்ந்துதான் இருக்கும். இது விசிஷ்டாத்வைதம். விசிஷ்டான்னு சொன்னா கூடியதுன்னு அர்த்தம், பிரம்மம் கூடியது, சித்தோடும் அசித்தோடும் பிரம்மம் கூடியது. பிரம்மத்தை தவிர சித்து அசித்தே காணல் நீரை போல பொய், இது அத்வைதம். இல்ல இல்ல எதுவுமே பொய் இல்ல, எல்லாமே உண்மை, ஜகத்தும் உண்மை, இப்ப நம்ம பாக்குறதெல்லாம் உண்மை, அனைத்துமே உண்மை. இந்த சட்டுன்னு வேடிக்கையா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஒரு அத்வைதி பெரிசா காலக்ஷேபம் சொல்லிட்டு இருந்தார், அவர் எல்லாம் போய் எல்லாம் போயின்னு ஒன்றரை மணி நாளைக்கு சொன்னார், முடிஞ்சு போச்சு. அது ஒரு கிராமத்தில இருந்து நகரத்துல போய் உபன்யாசம் முடிந்த பிற்பாடு தன் சிஷ்யால் நாலு பேரோட கிராமத்துக்கு திரும்பி வந்துட்டு இருக்கார். காட்டு மார்க்கமா வரார். வரும் போது எங்கிருந்தோ ஒரு புலி வந்துடுத்து நடுவுல, புலி வந்து துரத்துறதுக்கு ஆரம்பிச்சது. ரெண்டு சிஷ்யால் இந்த பக்கம் தெற்க போனா, ரெண்டு சிஷ்யால் மேற்க போனா, எங்கேயும் ஆச்சாரியன் வடக்க போனார். அப்படி இப்படி தள்ளி 10 மைலுக்கு அண்ட பக்கத்து ஊர்ல வந்து எல்லாரும் சந்தேகிச்சிருந்தா, நல்ல வேளை மூச்சு விட்டு தப்பிச்சிட்டோம் புலிகிட்டேந்து அப்படின்னு சொல்லி ஆச்சாரியன் சிஷ்யால கூட்டிட்டு போனார். ஒரு சிஷ்யன் தடுத்து நிறுத்தி கீழே வந்து சேவிச்சான். ஆச்சாரியனே எனக்கு ஒரு சந்தேகம் தான், என்னன்னு அவர் கேட்டார். பிரம்மத்தை தவிர எல்லாமே பொய்யொல்லியோ, அப்படித்தானே நிறுத்தனே உபன்யாசம் அழிந்தீர், அப்படி இருக்கிறச்சே புலியும் பொய்யாத்தானே இருக்கணும், எதுக்கு பயந்து ஓடினீர், நீர் தான் எல்லாம் பொய்னு சொல்லியிருக்கீரே, அப்ப ஏன் பயந்தீர், நீர் நாங்க ஓடினோம் எங்களுக்கு ஞானம் கிடையாது, உமக்கு தான் அத்வைத ஞானம் இருக்கே, அப்ப நீர் ஏன் ஓடினீர் அப்படின்னு அந்த சிஷ்யன் கேக்குறான். அவர் சொல்றார், அத்வைத்தத்தை நின்று சரியாவே புரிஞ்சுக்கல, உண்மை என்ன தெரியுமோ, புலி வந்ததே பொய், நாம் பயந்ததே பொய், நம்ம ஓடினதே பொய், நீ கேக்குறதே பொய், நாம் பதில் சொல்றதே பொய் அப்படின்னு அவருக்கும் அப்படின்னு. இது பாதி பொய் பாதி உண்மைன்னு வச்சு கூடாது, பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம்னா மத்த அத்தனையுமே பொய்யோ இல்லையோ. அப்ப நீங்க இத்தனை பேர் இங்க நாம உட்கார்ந்து இருக்குமேனு சொன்னால், இது எல்லாமே பிரதிபலிப்பு போலே. ஆகாசத்துல சந்திரன் இருக்கா, ஒரு சந்திரன் தானே உண்டு, ஆனா அந்த நிலவை நான் குளத்துல பாக்குறச்சே பிரதிபலிப்பு தெரியுது. அந்த நிலவை ஒரு கண்ணாடியை காமிச்சேன்னா அதுல பிரதிபலிப்பு தெரியுது. அந்த நிலவை ஒரு பட்டாக்கத்தியை காமிச்சேன்னா அதுல பிரதிபலிப்பு தெரியுது. உடனே ஒருத்தர் முடிவு பண்ணார், நிலவு மூன்றுன்னா இருக்குமா, நிலவு ஒன்றுதான் இருக்கும். அப்ப அந்த ஒன்று பல உபாதிகளில் படுகிறது, உபாதிங்கிறது அந்தந்த பொருள் காரணம், அதுல பட்டு பிரதிபலிக்கிறது இல்லையோ, அதனால பலவாக தோற்றுகிறதே தவிர, கத்தி எழுத்துடுங்க நலவு தெரியாது. ஓங்கி குளத்து நீர் அடிங்க நிலவு போயிடும். கண்ணாடி எடுத்துருங்க நிலவு தெரியாது. அப்ப எது பாக்கி இருக்கும்? ஆகாசத்தில் இருக்கிற நிலா மட்டும். அப்ப அது மட்டும் உண்மையா இருக்கும். மத்தனை இந்த உபாதியை எடுத்து விட்டால் எடுத்துட்டா போயிடுறதோ இல்லையோ? அத போலத்தான் பிரம்மம் ஒன்றே சத்தியம். நம்ம நிறைய சரீரம் இருக்கோ இல்லையோ, அந்த சரீரத்துல பிரம்மம் பட்டு பிரதிபலிக்கிறதுனாலே இத்தனை பேரா தெரியறதே தவிர அந்த பிரதிபலிப்பு சரீரம் போயிடுது என்றால் பிரம்மம் ஒக்கட்டே அது ஒண்ணுதான் சத்தியமா இருக்குங்கிறது அத்வைதம். நன்னா இருக்கு சொல்லி. இப்போ என்ன கேள்வி கேட்கிறார் ராமானுஷர்னால், எல்லாமே சரி அப்படின்னால் நம்ம என்ன சொல்லணும்? இந்த சரீரத்துல பட்டு பிரதிபலிக்கிறதுன்னு சொன்னாரோ இல்லையோ, பிரம்மந்தான் உண்மை. அது ஒவ்வொரு சரீரத்துல பட்டு பிரதிபலிக்கிறது, அதனால நிறைய பேராட்டம் தெரிகிறதுனால் இப்போ இந்த சரீரம் உண்மையா பொய்யா? ஏன்னா அவர் ஒண்ணுதான் உண்மைனு சொல்லிட்டாரு. அது சரீரத்துல உபாதியில பட்டு பிரதிபலிக்கிறதுனால் அந்த உபாதி உண்மையா பொய்யான்னு கேட்டால் உண்மைன்னு சொன்னோன்னு வச்சுங்க, அப்ப பிரம்மத்தை தவிர ரெண்டாவது ஒரு உண்மையை ஒத்துக்கணும். பொய்ன்னு சொல்லிட்டோம்னு வச்சுங்க, பொய்யானதுல பட்டு பிரதிபலிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அது சரீரமே பொய், அதுல பட்டு பொய்யா பிரதிபலிக்கிறது. எனக்கு உண்மையா உடம்புக்கு வந்தா தான் வைத்தியர்கிட்ட போனா நான் மருந்து வாங்க முடியும். நான் வேணும்னு வைத்தியர்கிட்ட போயிட்டு ஏதான் எனக்கு ஆபத்து வராப்புல இருக்கிறச்சே போய் மருத்துவமனையில படுத்துன்றா பாருங்க சில பேர்லாம், ஏதான் இப்படி வம்பு வராப்புல இருக்கிறச்சே உடனே அது போற வழியிலேயே அவளுக்கு எப்படியோ நெஞ்சு வலிக்கிறது, எப்படியோ வயத்த வலிக்கிறது, உடனே போய் படுத்துன்றா. அத அந்த வைத்தியரால குணப்படுத்த முடியுமா? நிச்சயமா பண்ண முடியாது. அவருக்கு வியாதியே போய், வியாதி போயின்னு இருந்தா மருந்து கொடுத்துட்டே இருந்தா என்ன ஆகும்? இல்லாத வியாதி வந்துடும். அதனால ஒண்ணும் பண்ண மாட்டா, விட்டுட வேண்டியதான். இப்ப இவருக்கு இந்த சரீரம்ங்கிற உபாதி பொய்யின் எடுத்துன்னு வச்சுங்க, அப்ப என்ன ஆகும்? எப்பவுமே அது தொலையாது இல்லையா? வெறும் பொய்யானதுல பட்டு பிரதிபலிச்சுருக்கு. உண்மையானதுல பட்டுன்னா சரி, சரீரமே பொய், அந்த பொய்யானதை நான் எப்படி போக்குவேன்? உண்மையானதா இருந்ததுன்னா என்னால போக்க முடியுமே தவிர பொய்யானத போக்குறதுக்கு வழி இல்லை. அப்ப என்ன ஆகும்? எப்போதுமே உலகம் இருந்துட்டேதான் இருக்கும், போகாது. ஆனா அத்வைதத்தின்படி பிரம்மம் ஒன்றே சத்தியம், மத்ததத்தனையும் பொய்னு தெரிந்து கொண்டா தான் மோட்சம்ங்கிறா. அது இப்ப தெரியல நமக்கு எல்லாரும், பலரும் இங்க உட்காந்துருக்கோம் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையோ, அதனாலதான் சம்சாரமா. எப்ப மோட்சம் வரும்? பலருங்கிறது போய் நானே பிரம்மம், நான் ஒருத்தனே உண்மை அப்படிங்கறது தெரிஞ்சு போச்சுன்னா இதுக்கு ஐக்கிய ஞானம்னு பேர். அத்வைதத்துல ஐக்கிய ஞானம்னு சொன்னா ஒன்றேதான் உண்மை, மத்ததத்தனையும் பொய், இது ஐக்கிய ஞானம். இந்த ஞானம் ஒருத்தருக்கு வந்துடுத்துனால் அதுவே மோட்சம். அதனால தனியா பிரயாணப்பட்டு வைகுந்தம்ங்கிற இடத்துக்கு எல்லாம் போறதே கிடையாது அத்வைதத்தில். போகணும்னா அப்ப வைகுந்தம்னு ஒரு இடம் இருக்கா சொல்லணும், அதுக்கு போற மார்க்கம் உண்மையா கேப்பா, அங்க யாரான் இருக்காடா உண்மையா கேப்பா, எதுவுமே பொய்யோ இல்லையோ. அதனால இருக்கிறது ஒன்னே பிரம்மம், பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா, ஜீவோ பிரம்ம இவன் ஆபரஹா இது வேதாந்த டிண்டிமஹா. இப்படித்தான் வேதாந்தம் கோஷிக்கிறதுன்னு அத்வைத மதம். ஆனா ராமானுஷர் அப்படி காணுமே தத்துவம் ஒண்ணு மட்டும்தான் உண்மைன்னு சொன்னா, எதுக்கு இப்ப கண்ணன் கீதாச்சாரியன் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கார்? இப்ப கீதையின்படி அத்வைதம் சொல்லணுமோ இல்லையோ, சொல்லிட்டோன்னு வச்சுங்க, அப்ப ஒண்ணும் கண்ணன் உண்மையா இருக்கும் இல்ல அர்ஜுனன் உண்மையா இருக்கும்? ரெண்டுல ஒண்ணுதானே இருக்க முடியும். ரெண்டும் உண்மையா இருந்ததுன்னா துவைதம் வந்துடுமே. அத்வைதம் சித்திக்கணும்னு சொன்னா ஒருத்தர் தான் உண்மையா இருக்கணும். அப்ப கண்ணனை உண்மைன்னு வச்சுடுவோம். வச்சுனுட்டா அவர் யாருக்கு உபதேசிக்கிறார்? கண்ணனுக்கு ஐக்கிய ஞானம் வந்துருச்சு. யாரு என்ன தவிர பொய்னு தெரிஞ்சுட்டார்? அப்ப எதுக்கு மெனக்கட்டு உட்காந்து வச்சு அர்ஜுனனுக்கு உபதேசிக்கணும்? 700 ஸ்லோகம் சொல்லி அர்ஜுனனுக்காக தேரோட்டி இத்தனையுமே பொய்யா சொல்லலாம். இப்ப நான் உங்களை பார்த்து மயங்கி போய் சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னா கூட சரி, இதெல்லாம் பொய்னு அவருக்கு தெரியாத சுவாமி அதனால சொல்லியிருந்தாருலாம். எந்த பிரம்மமே ஒன்னே உண்மையோ அதுக்கே மருட்சி வந்துருதுன்னு வச்சுங்க. ஏன்னா பிரம்மம் கண்ணன், அவரே குழம்பி போய் இன்னொருத்தர் இருக்கிறதா நினைச்சுன்னு சொல்லினார்னால் நமக்கு எல்லாருக்கும் இருட்ட போக வேண்டியது சூரியன். அந்த சூரியன் அணைஞ்சுபடுத்தினா என்ன பண்ணுவேன்? வேற வழியே கிடையாது. அப்படிதான் ஜெகத் அஸ்தமிச்சு போச்சுன்னு அர்த்தம். சூரியன் தான் இருட்ட போக்குவார்னு, சூரியனுக்கு இருட்டு வரக்கூடாது. அத போல நம்ம எல்லாருடைய அஜ்ஞானத்தையும் பிரம்மம் போக்கணும்னால் பிரம்மத்துக்கே அஜ்ஞானம் வந்தா யார் போக்குவார்? அதனால பிரம்மத்துக்கு பிரம்மம் வரவே முடியாது. தன்னை தவிர இன்னொருத்தர் உண்மையுன்னு அவர் நினைச்சிருக்கவே முடியாது. தான் மட்டும்தான் உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கணும். நினைச்சிட்டு இருந்தா எப்படி அர்ஜுனனுக்கு உபதேசிப்பார்? அவன் சிஷ்யன் பொய்யானா இருக்கணும். சரி கொஞ்சம் மாத்திப்போம். அப்ப கண்ணன் போய் அர்ஜுனன் மெய்னு வச்சுக்கும். ஏன்னா யாரோ ஒத்தர உண்மைன்னு ஒத்துக்கணும் இல்லையோ. அர்ஜுனன் மெய்னு சொன்னால் பொய்யான ஆச்சாரிய நடத்துற உபதேசத்தை பெற்று இவர் என்னைக்கு ஞானம் பண்ண போறார்? ஏன்னா கண்ணன் ஆச்சாரியனே பொய்யாயிட்டார். இப்போ பொய்யான ஆச்சாரிய நடத்துற உபதேசம் கேட்டு எனக்கு ஞானம் வருமா? கிடைக்காது இல்லையோ. அதனால ரெண்டு விதத்திலும் ஒத்து போற பாருங்க. கண்ணனும் உண்மை, அர்ஜுனனும் உண்மைன்னு ஒத்துக்கொண்டாலே ஒழிய இந்த கீத உபதேசத்துக்கு அடிப்படையே நம்மளால சொல்ல முடியாது. அதனால ரெண்டுங்கிறத ஒத்துட்டு தான் ஆகணும்ங்கிறது ராமானுஜ சித்தாந்தம். சாஸ்திரமே கூட தத்துவங்கள் மூணு இருக்குன்னு சொல்றதே, க்ஷரம் பிரதானம், அமிர்தாட்சரம் அரஹ, க்ஷராத்மானா ஈசதே தேவ ஏகா.